சங்கீதம் 119:18 வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதில் தாவீது ஆண்டவர் தன்னை பிரகாசிப்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கெஞ்சுகிறார். 18 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். இந்த தேவை எவ்வளோ அவசியம், அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கிறது, இது எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்ந்த தாவீது இனிமேல் வருகிற 19, 20, 21 வசனங்களில் அந்த ஆண்டவர் தன்னை கண்களை திறக்கணும் என்பதற்காக மூணு காரணங்களை அவர் சொல்கிறார். முதல் காரணத்தை நம்ம போன வாட்டி பார்த்தோம், ஏன் என் கண்களை திறக்கணும், ஏன்னா 19 வசனத்தில் பூமியிலே நான் பரதேசியா, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும், நான் பூமியில் பரதேசியாக இருக்கிறேன், இந்த ஆண்டவர் உம்முடைய கற்பனையை எனக்கு மறைக்காதையும் அப்படின்றாரு. இப்போது 2வது காரணத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, 2வது காரணம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய தீவிரமான ஆசை அப்படின்லாம் அந்த 20வது வசனத்தில் வருது பாருங்க. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. ரொம்ப வல்லமையான ஒரு ஜப காரணம். நம்ம ஜபங்கள் கேட்கும்போது ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா குளிரோ இல்லாமல் அனலோ இல்லாமல் ஒரு ஊக்கம் இல்லாமல் நம்ம கேட்கறதுனால என்ன சொல்கிறோம் தெரியுமா? அந்த மாதிரி ஜபங்கள் என்ன மாதிரி ஜபங்கள்? ஆண்டவரே, உதடில் நான் இது கேட்டாலும் என் இருதயத்துக்கு இது வேண்டாம். புரியுதுங்களா? அதான் நம்ம செய்கிற ஜப பாஷை. ஊக்கம் இல்லாத, குளிரம் இல்லாமல், அனரம் இல்லாத செய்கிற எல்லா ஜபங்களும், ஓதடால இதை நான் கேட்டாலும் இருதயத்துக்கு இது வேண்டாம். ஏன் அது இருதயத்துலேருந்து வர்றதில்லை? ஆகவே ஊக்கம் ஜபத்தில் இருக்கணும், ஆர்வம் ஜபத்தில் இருக்கணும். இதில் பாருங்களேன், என் ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே எந்த அளவுக்குப்பா வாஞ்ச தோய்ந்து போகுதுன்றார். பயங்கரமான ஊக்கம். இது ஒரு காரணம் போதும். நம்முடைய எத்தனையோ ஜபங்கள் ஏன் கேட்கப்படாததுக்கு ஒரு பெரிய காரணம், ஏன் நம்ம ஊக்கம் இல்லாத ஜபங்கள். வாயில் நம்ம கேட்டாலும் மனசில் என்ன சொல்கிறோமோ, இது எனக்கு தேவையில்லை, மனசுக்கு தேவையில்லை, மனசால் இதை கேட்கல. ஆண்டவரே, தாவீது இந்த பிரகாசிப்புதல் எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ அவசியம் என்பதை உணர்ந்து அதுக்கு காரணம் இது. ஆண்டவரே, இதை வந்து நான் ஒரு செத்த மனுஷன் மாதிரி செத்த ஜபத்தில் கேட்கல, இதை ஒரு அக்கறை இல்லாத ஒரு விண்ணப்பம் இல்லை, இதை கேட்டு நான் மறந்துட போகிற ஆள் இல்லை. இது வர வர ஒரு இந்த வசனத்தில் வர ஒவ்வொரு வார்த்தையும் கொழுந்துட்டு எரிகிற, ஊக்கத்தில் எரிகிற, இருதயத்திலிருந்து கொட்டப்படுகிற வார்த்தை. உமது நியாயங்களின் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையில் தோய்ந்து போகிறது. ஒரு வெஹமெண்ட் டிசையர், பயங்கரமான ஆர்வம். ரெண்டு காரியத்தை இதில் பார்ப்போம். முதலாவது, இந்த தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசையுடைய தன்மை என்ன, அந்த இந்த டைமிங், அந்த ஆசையினுடைய டைமிங், எப்பப்போல்லாம் இந்த ஆசை அவருக்கு வருதுன்னு பார்ப்போம். முதலாவது, இதனோட தன்மை என்ன? இது பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் வெஹமெண்ட்ன்ற ஒரு வார்த்தை, அதுக்கு பேர் ஒரு தீவிரம், ஒரு வீரியம், ஒரு வெறி அப்படின்லாம். ஒரு வெறியாக இருக்கிறான் ஆண்டவரே, அதுதான் வாஞ்சியாக இருக்கிறேன், லாங்கிங், ஒரு காரியத்தின் மேலே ஒரு வாஞ்ச. அந்த தோய்ந்து போகுதுன்னு தமிழில் வருது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா உடஞ்சிக்கிட்டு இருக்கிறதுன்றார். மை சோல் பிரேக்ஸ் வித் லாங்கிங். அந்த வாஞ்ச எந்த அளவுக்குனா, என் ஆத்துமாவே உடஞ்சிக்கிட்டு இருக்காண்டவரே அந்த வாஞ்சையில், அந்த ஏக்கத்தில். ஒரு காரியம் இருக்குது, நம்மளை கட்டி போட்டாங்கன்னு வச்சுக்குவோம், அந்த காரியத்தை நம்ம எடுக்க போகிறோம், அது எப்படியாவது கொஞ்சம் தூரம் இருக்குது, எடுக்க எடுக்க எடுக்க, கை நீட்ட, நம்ம கையெல்லாம் அப்படியே எந்த அளவுக்கு நீட்டுறோன்னா அந்த கையே கொஞ்சம் உடையிற மாதிரி ஆகுது, அந்த மசில்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிற அளவுக்கு நீட்டுறோன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு ஆசைன்ற ஆத்துமா லாங்கிங் நீட்டு. ஆத்துமா நீட்டி 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 என்ன ஆச்சு? ரப்பர் ஓரளவுக்கு இழுக்க 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 என்ன ஆகும்? திடீர்னு கிராக் ஆகி பிரேக் ஆகிடும் இல்லைங்களா, உடஞ்சிடும். ஓரளவுக்கு தான் கெப்பாசிட்டி. அந்த மாதிரி ஆத்மா கெப்பாசிட்டியோடு முழு ஊக்கத்தோடு வாஞ்சிக்கிறேன். இதை வாஞ்சித்து வாஞ்சித்து எந்த அளவுக்கு போகுதுன்னா என் ஆத்மாவே உடஞ்சிருச்சு. மை சோல் பிரேக்ஸ் வித் லாங்கிங். அதாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம். முன்னாடி எவ்வளோ பெரிய வாஞ்சன். இது ஒரு ஒரு அடைமொழி தான், ஒரு மெட்டஃபாரிஃபிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஆழமான ஊக்கத்தை வாஞ்சையாக அவர் வெளிப்படுத்துகிறார். இது வந்து ரொம்ப வாஞ்ச, சில காரியத்தின் மேலே வாஞ்சன்னு இருந்தால் அது பெரிய ஒரு வேதனை சில நேரங்கள் இல்லைங்களா. நம்ம உடம்பெல்லாம் பாதிக்காமல் இருக்காது, அது அது பயங்கர வாஞ்ச. நமக்கு நமக்கு வாஞ்சிக்கிறது நமக்கு கிடைக்காம போச்சுன்னா அது எவ்வளோ மனசை உடைக்கும். அது கிடைக்காம போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கிடைக்காம தாமதம் ஆகிறதே நமக்கு வேதனையை கொடுக்குது. எப்போ 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 என் டாக்டர் பிக்னிக் எங்கன்னா போனோன்னா ஒரு வாட்டி சொல்லிட்டா போகுது, ஒரு வாட்டி டெல்லிக்குன்னு சொல்லிட்டேன் போகிறேன்னு. எப்போ காலையில் எந்திரிச்சா எப்போ 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 காரா பஸ்ஸா ஃப்ளைட்டா ஹோட்டல் புக் பண்ணியாச்சா எப்போ எப்போ காலில் எழுந்திரிச்சு எப்போ 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 எப்போன்னு அதுவும் தூங்காது எங்களையும் தூங்க விடாது. அப்போ தான் முடிவு பண்ணோம் நாங்கள் எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகிறோன்னா போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சொல்லணும், அப்போ சொன்னாலும் நீங்கள் நைட்டு தூங்க. அந்த மாதிரி ஒரு வாஞ்ச, அது எந்த அளவுக்கு வாஞ்சேன்னா ஒரு வாட்டி டெல்லிக்கு கூப்பிட்டு போய் அங்கேயும் போய் எப்போ டெல்லின்னு, அம்மா நீ டெல்லிக்கு வந்துட்டம்மா அப்படின்னா அது நம்பவே முடியல. அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு வாஞ்ச, ஒரு ஏக்கம். ஓகே, இதை கவனித்து பாருங்கள். இது இவ்வளோ அளவுக்கு தீவிரமான வாஞ்ச மாத்திரம் இல்லை, எப்பப்போலாம் வருது இந்த வாஞ்ச அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம் வருதில்லை அவருக்கு, ஒரு ஆர்வமான பிரசங்கத்தை கேட்ட உடனே வந்துடுறதில்ல அவருக்கு ஆர்வம். எப்போ வருது அந்த வாஞ்ச அந்த ஆர்வம், உமது நியாயங்களின் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. அப்படி இங்கே தான் கூர் இருக்குது இந்த வசனத்தில். இந்த பவுல் வந்து எக்காலமும் சந்தோஷமாக இருங்க எப்பொழுதுன்ற இவர் பாருங்களேன், எப்பொழுதும் வாஞ்சையாக இருக்குது இவருடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய மனநல வாஞ்ச ஆசை எப்போ வந்து எப்போ ஒரு வாட்டி வந்துட்டு போகிறது இல்லை. இவருடைய மனநிலைமையே இப்படித்தான் வாஞ்சையில் இருக்கிறார். காலையில் மத்தியானம் சாயந்தரம் வாஞ்ச வாஞ்ச வாஞ்ச. இந்த சங்கீதம் 101வது சங்கீதத்தில் வர மாதிரி இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் பிரியமாக இருந்த அந்த வாஞ்ச தாங்க. ஒரு யோசுவாக்கு சொன்னார் இல்லையா, வேத வசனம் இரவும் பகலும் வாயில் இருக்கணும்னு. எதை குறித்து வாஞ்ச இருக்கு இவர் என்ன சொல்கிறார், உம்முடைய நியாயங்களின் மேல், உம்முடைய நியாய தீர்ப்புகளின் மேல். வேத வசனத்துக்கு அவர் கொடுக்குற இன்னொரு பேர், ஏன்னா தவறலைக்காத தேவனுடைய சத்தியங்கள் அவருடைய மனதின் சத்தியங்கள் அங்கே தான் இருக்குது. பாருங்கள் அல்டிமேட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த இல்லை இப்போல்லாம் நியூஸில் உட்கார வச்சு 10 பேர் ஒருத்தனுக்கும் அறிவு இருக்காது அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லாரும் வளருவாங்க அவங்க இவங்க அல்டிமேட்டாக அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது. கடவுள் என்ன நினைக்கிறார் அதுதான் உண்மை. உலகத்தை ஆளும் ஏகாதிபதி, உலகத்தில் படைத்து நடத்தி செல்லும் சர்வலோகாதிபதி, அவர் என்ன நினைக்கிறார் அதுதாங்க உண்மை. அதுதான் அவருடைய எண்ணங்கள் தான் நியாயங்களாக ஜட்ஜ்மெண்ட்ஸாக வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் தெரிஞ்சுக்கணுமே, அந்த நியாயங்கள் மேல். நீ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலை இதில் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே, உம்முடைய நியாயங்களை நான் தெரிஞ்சிக்க என் ஆத்மா, மை சோல் பிரேக்ஸ் வித் லாங்கிங், என் ஆத்மா வாஞ்சையினால் உடஞ்சி போய்கிட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய வாஞ்ச, அந்த வாஞ்சையினால தான் உம்முடைய வசனத்தை தொடர்ந்து படிக்கிறேன், மீண்டும் மீண்டுமாக படிக்கிறேன். அந்த வாஞ்சை எனக்கு இருப்பதுனால தான் சர்ச் எங்கேயாவது உம்முடைய வசனத்தை சொல்லிக் கொடுத்த சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சாங்கன்னா ஒரு மீட்டிங் நான் தவறுறதில்லை. ஒரு பாஸ்ட் எடுத்து வசனத்தை விளக்குனாங்கன்னா வாஞ்சியோடு ஓடி போய் கேட்பேன், ஆண்டவரே எங்கே வசனம் விளக்குறாங்களோ அங்கே போய் கேட்பேன், அந்த வசனத்தை கடைபிடித்து அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அந்த வசனத்தின் மூலமாக என்னை பிரகாசிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. வாஞ்ச பேதுரு 1 பேதுரு 2:2 போட்டிருக்கிற மாதிரி புதிதாய் பிறந்த குழந்தைகளுமே போல் வேத வசனத்தை பாலுக்காக வாஞ்ச. புள்ள எவ்வளோ வாஞ்சியாக இருக்குது, வெறியாக இருக்குது இல்லைங்களா. பாலுக்கு புள்ள வச்சுருக்க அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்கிறார். ஆகவே இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சையினுடைய தன்மையை பார்க்குறோம், அதனோட காலத்தை பார்க்குறோம். அந்த வசனத்துக்கு விளக்கம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் பயன்பாடுக்கு? ஒன்று, இந்த வசனத்தின் முன்னாடி நம்ம நின்று ஒரு கண்ணாடி மாதிரி பார்த்து தச்சோதித்து நம்மளை கடிந்து கொள்ள பார்ப்போம். அதை நான் செஞ்சேன். அடுத்ததாக ஒரு சில என்கரேஜ்மெண்ட், இந்த வாஞ்சியை நாம் வளர்த்துவதற்கு சில ஊக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, முதலாவது இந்த வசனத்தை ஒரு கண்ணாடியில் முன்னாடி வச்சு நம்மளை பார்ப்போம். இந்த வசனம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், என்னுடைய இருதயத்துக்கும் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வாஞ்சைக்கும் இது ஏதாவது இருதயத்துக்கு இதை பற்றி தெரியுமா? இது வெறும் தாவீதுக்கு மாத்திரம் இல்லையே, இது வந்து ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளையும் வேதத்தில் பார்த்தா இப்படி தான் இருக்கிறாங்களே. அவங்களுடைய ஒரு முனைப்பு, ஒரு போக்கு, ஒரு என்றைக்கோ வர ஒரு குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாத ஆசை இல்லை, எரிகிற நெருப்பு மாதிரி வாஞ்சை. சொன்ன மாதிரி ஒன்று பேதுருவில் சொல்கிறாரு, புதிதாய் குழந்தைக்கு பிறந்த அந்த பால் மேலே எவ்வளோ வாஞ்சியாக வெறியாக இருக்கும் அந்த மாதிரி இருங்கன்றாரு. அப்படி தான் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. மான்கள் நீரண்டைய நாடி போகிறது போல் தேவனே என்னுடைய ஆத்மா உண்மை சந்திக்கணும், வசனத்தில் உண்மை சந்திக்கணும்னு வாஞ்சியாக இருக்கிறது. இதே அதிகாரத்தில் 40வது வசனத்தில் உம்முடைய கட்டளை பிரமாணங்கள் மேல் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன்றாரு. சில நேரங்களில் பசி தாகத்துக்கு வேதம் சொல்லப்படுது, என் ஆத்துமா வாஞ்சிக்குது. இதெல்லாம் என்ன கவிதையா, இதெல்லாம் பாடலா, இதெல்லாம் வெறும் பாட்டு பாடுறதுக்கா? இல்லை, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உண்மையான அனுபவங்க. நம்ம வந்து எவ்வளோ வீக்காக இருக்கிறோம், எவ்வளோ அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறோம், நம்ம மனதெல்லாம் உலகத்தில் ரொம்பி போய் உலக ஆசைகளில் ரொம்பி போய் இந்த மாதிரி உன்னத வாஞ்சைகளுக்கு ஆசைகளுக்கு இடம் இல்லாமல் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கூட நமக்கு தெரியல. கற்பனை பாடல்னு நம்ம நினச்சிக்கிறோம், அவ்வளோ கோல்டாக இருக்குது நம்ம ஹார்ட். என்றைக்கோ ஒரு வாட்டி வர வாஞ்சே இல்லை, சண்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் இதெல்லாம் வாஞ்சியாக இருந்துச்சுன்னு 2 மணி நேரம் இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் என்ன ஆச்சு, வாஞ்ச வசனத்தின் மேல் எப்பொழுதும் வாஞ்சியாக இருக்குதுன்றாரே. இது எப்போ வந்து போகிறது இல்லைங்களே, யோசிச்சு பாருங்களேன். இதில் நாம் நிலைத்திருக்கிறோமா அதான பிரச்சனை. நம்மளை இந்த கண்ணாடியில் பார்த்தா, நான் உங்களை திட்டலை, உங்களை நீங்களே பார்த்து கண்ணாடியில் பார்த்தா நம்மளே பார்க்க முடியும் இல்லைங்களா. நம்மளே திட்டிக்குவோம். ஓகே, கொஞ்சம் நேரம் திட்டிக்குவோமா? நான் உங்களை திட்டுற மாதிரி இல்லை, நான் என்ன பார்த்து என்ன திட்டிக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணோம், இந்த கண்ணாடியில் இந்த தாவீதை பார்க்குறீங்க, உங்களை பார்க்குறீங்க, பார்த்து உங்களையே திட்டிக்கணும். என்ன திட்டிக்கணும்? முதலாவது, நம்ம எல்லாரும் இந்த கள்ள போதகங்கள்லாம், இந்த பெந்தகோஸ்தா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடைந்த ஒரு பெருமையில் அங்காரத்தினுடைய கோட்பாடுலேருந்து வந்தது தான். நான் ஒரு பெண்டகோஸ்டல் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர்கிட்ட எப்பா பைபிளை படிப்பா, யாருக்கு பழைய பைபிள் வேணும், அதெல்லாம் சின்னதாக புதுசாக இயேசுகிட்ட வர்றவங்களுக்கு தான். நான் வளர்ந்து தேவனிடத்தில் ஆவியை கொண்டு நேரடியாக சஞ்சரித்து கொண்டு அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு தேவனிடத்தில் உயிரோடு இருக்கிற உறவு எனக்கு இருக்கிறது அப்படின்னார். என்ன சொல்வது, அவன் மாத்திரமா அப்படி? நம்ம எல்லாரும் பிறவி பெந்தகோஸ்து ஆளுங்க தான். ஏன், டெய்லி கொஞ்சம் நேரம் ஜபம் அடிச்சுட்டா போதும் நமக்கெல்லாம் வேதம் இல்லைங்களா. வேதம் கடவுள் நியமித்த சாதனம், இதில் வளர்ந்து இதில் நீ நல்லா பாண்டித்யம் பெறணும், இதை வளரணும்னா எனக்கு ஒரு நாள் படித்தா போதும், டெய்லி ஒரு கொஞ்சம் நேரம் ஜபம் அடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நான் சஞ்சரிக்கிறேன், வேதம் எதுக்குன்னு. எவ்வளோ முதிர்ந்த தாவீது, வசனத்தின் மேலே எப்போவோ இல்லை எப்பொழுதும் அந்த வாஞ்சை இருக்குன்றாரு. இது நம்மளை எப்படி கடிந்து கொள்ளணும்? இன்னும் சில பேர் எப்படி, அவங்க சோகமாக இருக்கும்போது தான் பைபிளை படிப்பாங்க. உங்களை யாராவது அப்படி இருக்கிறீங்களா? எல்லா உலகத்தில் என்னோ வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஒரு வேறு எந்த ஆறுதலும் இல்லை, என்ன செய்வது, நாம் வேதத்தை படிப்போம், ரொம்ப டென்ஷன், ரொம்ப பிபி ஏறிக்கிட்டே இருக்குது, ஏதோ தப்பு பண்ணிடுறோம், அப்போது பைபிளை படித்தா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். அப்போ தான் பைபிள் தேவை. வேறு டைமில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது பைபிளை திறக்கிறது கூட இல்லை. தாவீது பாருங்களேன், எப்போதும் எனக்கு வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும்போது என்னை தாழ்மையாக வச்சுக்கிறதுக்கு, பாவம் அகங்காரத்தில் பாவம் செய்யாதபடிக்கு, வாழ்க்கையில் வறுமை இருக்கிறதுக்கு, கஷ்டம் இருக்கும்போது நான் அசோர்ந்து போகாத ஆறுதல் அடையும் படிக்கு, மேலையும் கீழையும் எப்போதும் வசனத்தின் மேல் வாஞ்சியா. பெருமை வசதி வரும்போது, உயர்வு வரும்போது பெருமையில் நின்று நான் காக்கப்படணும், தாழ்ச்சி வரும்போது சோர்விலிருந்து நான் காக்கப்படுவதற்கு எப்போதும் எனக்கு வேதம் தேவை. இன்னும் சில பேருக்கு மனசாட்சி ரொம்ப குறுகுறுன்னும் போது ஏதோ பெரிய ஆபத்துகள் நடக்கும்போது தான் அப்போ பைபிள் படிக்கிறது. யாரோ ஒருத்தர் முட்டால் சொன்ன மாதிரி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டா அப்போ தான் தண்ணி குடி. இல்லை இல்லை, ஒழுங்காக நல்லா உடம்பு வேலை செய்யணும்னா குட் டயட்டாக தண்ணி எப்பவும் குடிச்சிக்கிட்டு இருக்கணும். எப்போ ஆபத்து வந்து திடீர் திடீர்னு இடியெல்லாம் வரும்போது இந்த ஃபேரோ மாதிரி சில பேர் கஷ்டங்கள்லாம் ஆண்டவருக்கு இது வேதத்தையே படிக்க மாட்டாங்க, மோசே பேச்சே கேட்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அப்பேற்பட்ட கர்த்தர் யாரே ஒரு பேச்சை என்னத்துக்கு கேட்கணும்னு ஃபேரோ மாதிரி அகங்காரம் பிடிச்ச இருதயங்கள் நம்மளையும் சில பேர் இருக்கிறோம். அகங்காரம் தான் நமக்கு பைபிளை படிக்க விடுறதில்லை. எவ்வளோ தாழ்மை பெரிய நம்ம இவங்க பெந்தகோஸ்து பெரிய இவங்க நம்ம. ஆனால் அந்த ஃபாரோ அந்த பெரிய வாதைகள்லாம் வரும்போது அவன் கத்தி சொன்னது என்ன தெரியுமா? சென்ட் ஃபார் மோசஸ் அண்ட் ஆரோன். மோசம் ஆரோனும் கூப்பிடுங்க, அவங்க வார்த்தையை நான் கேட்கணும். அப்படி தான் சில பேர். ஆனால் அந்த கஷ்டம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வாசையும் போய்விடுகிறது. நிறைய பேருக்கு பயம்தான் வேதத்துக்கிட்ட கொண்டு வருதான், வேதத்து மேலே அன்பு இல்லை. இன்னும் சில பேர் வேதத்தில் இருக்கிற சிறப்புகளை வேதத்தில் கேட்குறது, அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு அந்த டாபிக் பிரசங்கம் இந்த டாபிக் பிரசங்கம் ஆர்வமாக கேட்குறது இல்லைங்களா? நான் இந்த ரட்சிக்கப்படாத விசுவாசத்தை பற்றி சொல்லி வேதம் அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது. பொதுவான கிருபையில் தற்காலிகமான விசுவாசிகள் வந்து வேதத்தை ரொம்ப விரும்பி கேட்பாங்களாம். என்ன சொல்வது? ஏரோத் மாதிரி ரொம்ப விரும்பி கேட்பான் யோவான் ஸ்தானாவுடைய பிரசங்கத்தை. அவனுக்கு ரொம்ப ஆசை பைபிளை கேட்கணும்னு ரொம்ப ரொம்ப வந்து கேட்பான். மனசுக்கு அவனுக்கு சமாதானம் கொடுக்கும். ஆனால் எப்போ அவனுடைய இச்சையை அவனுடைய செல்ல பாவத்தை குட்டி காமிச்சிச்சோ அவனுக்கு அது பொறுக்க முடியல. அந்த மாதிரி சில பேர் நல்லா கேட்பாங்க, இந்த டாபிக் கேட்பாங்க, இந்த டாபிக் கேட்பாங்க. அவங்க பாவத்தை, அவங்க வாழ்க்கையை, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு குத்தி காட்டும் போது அது அவங்களுக்கு பிடிக்காது, அதை விட்டுருவாங்க அந்த கேட்கறது. அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? சில பேர் புதுமை புது புதுசாக இருக்குது பைபிள், புது புதுசாக கேட்கணும் அவங்களுக்கு. புது புதுசு ஏதாவது புதுசாக சேமன் இருந்தால் அந்த அத்தனை பட்டணத்தார் மாதிரி புதுசாக அந்த புதுமையெல்லாம் போய் வேதத்தை ரிப்பீட்டடாக வாழ்க்கை மாறணும்னு மனம் திரும்புதல் விசுவாசம் ஏழ்மையான சத்தியம் சொன்னால் அவங்க ஆர்வம்லாம் குறைஞ்சி போயிடும். நுணுக்கமாக அந்த காம்ப்ளெக்ஸாக ஆழமான சத்தியங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் பிளெயின் வேதத்தின் சத்தியங்கள்லாம் சொன்னால் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா? தாவீதை பாருங்களேன், தேவனுடைய வசனத்தில் எக்காலமும் வாஞ்ச, அவர் ஆத்துமாவே கிழிஞ்சிரும் போலது அந்த ஏக்கம் வாஞ்சையில். இந்த வசனம் நம்முடைய இருதயங்களை எல்லாம், நம்ம இருதயங்களில் இருக்கக்கூடிய குளிரும் இல்லாமல் அனலும் இருக்கக்கூடியாமல் ஒரு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, சட்டாயிட்டின்னு வாங்க இங்கிலீஷில், ஒரு காரியம் தெவிட்டுருது தெவிட்டுருது தெரியுங்களா? ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா தெவிட்டி போச்சுன்னு வாங்க, அந்த மாதிரி தெவிட்டி. அது அப்புறம் எவ்வளோதான் இருந்தாலும் பிடிக்காது இல்லைங்களா? அது காந்தி ஸ்வீட்ஸாக இருந்தாலும் சரி, ஆனந்த் போல தெவிட்டிருச்சு, அது என்ன இஷ்டம் ஆகாது. அந்த மாதிரி வேத வசனம் சில பேருக்கு தெவிட்டி போயிடுச்சு. வேத வசனம் பிரசங்கம் தெவிட்டி போயிருக்குது, வேத வசனம் தெவிட்டி போயிருக்குது. அந்த தெவிட்டல் என்ன பண்ணியிருக்கு? அக்கறை இல்லாத தன்மையும் குளிரும் இல்லாமல் அனலம் இல்லாத தன்மையும். ஐயோ, அப்பேற்பட்ட சாபத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும், அப்பேற்பட்ட சாபத்திலேருந்து காப்பாற்றணும். ஏன் சில நேரங்களில் வேத வசனத்தின் மதிப்பு நமக்கு தெரியாத போது, ஒருவேளை வேத வசனமே நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சுன்னா தான் அதை என்ஜாய் பண்ணுறதை விட அது இல்லாமல் போகும்போது தான் அதோட மதிப்பை நம்ம ரொம்ப உணர்றது. ஒன்று சாங்கமேல் 3வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய வசனம் அந்த காலத்தில் மிகவும் விசேஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசியும் இருக்கலையா? என்ன சொல்வது? தீர்க்கதரிசி இல்லை, பிரசங்கம் பண்ணுறவங்க இல்லாத போகும்போது தான் ஐயோ எவ்வளோ விசேஷம். அந்த காலத்தில் ரோமன் கத்தோலிக்கு அந்த வல்கர் லாங்குவேஜ், பொதுவான மக்களுடைய பாஷையில் வேதம் கொடுக்கக்கூடாதுன்னு லத்தீன் மொழியிலேயே வச்சுருக்கும் போது தான் இங்கிலீஷில் ஒரு சின்ன பதிவு இருந்தால் போதும், அதுக்கு எத்தனை காசனாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பைபிளில் ஒரே ஒரு வசனம் கொடுத்தா போதுங்க, எவ்வளோ காசு கொடுக்க ரெடியாக இருக்கிறோன்னு. ஆனால் தேவனுடைய பராமரிப்பில் 300-400 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே பாரு பைபிள், நமக்கு காரில் பைபிள், வீட்டில் பைபிள், மொபைலில் பைபிள், லேப்டாப்பில் பைபிள், 4-5 பைபிள் எங்கே இருக்குது? சாலமன் காலத்தில் தங்கமும் வெள்ளியும் நிறையா இருந்ததுனால அது கல் மண் மாதிரி ஐட்டம் மாதிரி, வேத வசனம் தங்கமாக இருந்தாலும் நமக்கு என்னங்க மதிப்பு தெரியாமல் தெவிட்டி போய் கிடக்கிறோம், அக்கறை இல்லாமல் கிடக்கிறோம் நம்ம. தெரியுதுங்களா, நம்ம அந்த தெவிட்டி வேத வசனத்தின் தெவிட்டி போகிற குற்றத்திலேருந்து நம்ம எல்லாம் காக்கப்படணும். நம்ம எல்லாம் அதில் ஆபத்தில் நம்ம மாட்டிக்க போகிறோம் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க, நிறையா பைபிளை படிச்சிருக்கிறீங்க. அந்த தெவிட்டி போகிற ஆபத்து ரொம்ப பயங்கரம், அதுலேருந்து உங்களை தான் நீங்கள் காப்பாற்றிக்கணும், இல்லைனா அழிஞ்சு போயிடும், அதுவே உங்களை அழிச்சிடும். அது நிறையா பேரை அழிச்சிருக்குது, உங்களை அழிச்சிடும். எங்கங்க பாஸ்டர் நாங்கள்லாம் தெவிட்டி போனோம், எப்படி தெவிட்டி போனதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை எப்போவோ ஒரு தடையை படிக்கிறது. என்ன செய்யணும்? ஐ எம் ஃபெட் அப்புன்னுவாங்க இல்லைங்களா, போதும் டெய்லி அப்படிலாம் படிக்க வேண்டியதில்லை, எனக்கு நேரமோ இல்லை, காலத்தை மிகுதிப்படுத்தி வேதத்தை படிக்கணுமே, இன்னும் அறியணுமே. தாவீது இவ்வளோ அறிஞ்ச மனுஷன், எவ்வளோ அத்தும கிளியிற அளவுக்கு வாஞ்சிருக்குதுன்னா நம்ம அது இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேதம் தெவிட்டி போச்சு, உனக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, பசி இல்லைன்னா பிள்ளைக்கு புள்ள பசி எடுக்கலை, ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்லன்னா சும்மா இருப்பீங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் சாப்பாடு பசி, வேத வசனம் சாப்பாடு இல்லைன்னா பெரிய வியாதி. இன்னும் தெவிட்டி போனதுக்கு அடையாளம் என்ன? ஆண்டவருடைய சபையில் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம பாஷையில் வேதம் விளக்கப்படுகிறது. அந்த காலத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு போவாங்களாம், ஏன் நம்ம பாஷையில் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறாரு யாரோன்னு. இப்போ என்ன ஆகுது, சர்ச்சு காலையில் பிரசங்கம் நடக்குது, வேதத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சர்மன். என்ன 10 குஷ்டரோகிகள் இல்லையா வந்தது, ஈவினிங்கை பார்த்தா ஒருத்தர் தான் வந்து உக்காந்துருக்குறாங்க. ஏன் லோ அட்டெண்டன்ஸ்? ஏன் போதும் காலையில் படித்தது தெவட்டி போச்சு, ஈவினிங்கெல்லாம் யார் போகிறது? இன்னும் வீக்லி மீட்டிங் வச்சு சொல்லி கொடுக்குறோம், வாங்க வேதத்தை இன்னும் புரிஞ்சிக்கலாம். எத்தனை பேர் வீக்லி மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க? நமக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குற தேவன், அவர் வசனத்தை எப்படி மதிக்கிறோன்னு பார்க்குற தேவன், அந்த தேவன். நான் சொல்லி உங்களெல்லாம் எச்சரிக்கிறேன், எங்கெல்லாம் எந்த சபைக்கோ எந்த மக்களோ வேத வசனம் தெவிட்டி போகுதோ, வரலாற்றை நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு அந்த வேத வசனத்தின் பஞ்சத்தை கூடிய சீக்கிரம் அனுப்ப போகிறார். வேதத்தின் பஞ்சம் வந்துடும். வேத வசனத்தை தெவிட்டலாக நம்ம ஃபெட்டப்பாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஆபத்து, அது ரொம்ப ஆபத்து. வேத வசனத்தின் மேலே ஃபெட்டப் ஆனோன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் ஆல்மோஸ்ட்ல அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? வேதவசன் தீர்க்கதரிசிக்கெலாம் அமுச்சிக்கிட்டு இருந்தாங்க, எவனுமே மதிக்கலை. எல்லாம் தெரியும் போ, மோசை தெரியும் போ, அதை தெரியும் போ அணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறாரு? நான் ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன், அந்த நேரத்தில் வேதத்தை கேட்கணும்னு ஒரு கடலில் இருந்து இன்னொரு கடலுக்கு, நார்த்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு போவீங்க, அங்கேயும் இங்கேயும் அலமோதி தேடி போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. என் வசனத்தை அசட்டை பண்ணுறதை விட கடவுளுக்கு கோபம் மூட்டுற காரியம் வேறு இல்லைங்க. வேதத்தை விட்டு போகிற அளவுக்கு பண்ணுறீங்களா? டெய்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அனுதினம் மண்ணாவை கொடுக்குறாருன்னே சேகரிக்காமல் அது பண்ண அசட்டை பண்ணோன்னா எத்தனை மைல் ஓடி போனாலும் கிடைக்காது. அந்த மாதிரிலாம் ஒரு அருமையான மனசை தொட்டு இதயத்தை பலப்படுத்துகிற ஒரு சமனும் கிடைக்காம பண்ணிடுவார் உங்களுக்கு. நம்ம சபை மேலே அந்த பஞ்சம் வரக்கூடாதுன்னு ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. வெளியிலாம் எவ்வளோ வந்திருக்குது, அவங்களுடைய பொய்யான எலிசபெத் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மோன்சி லாசரஸ் அவங்க இவங்க வெறும் அதுக்கே அவங்க ஆவியை கொடுத்துட்டாரு. பொய்யை விசுவாசிக்கத்தக்க வஞ்சனையான கொடிதான ஆவியை அவங்க இதயத்தில் கொடுத்து வெறும் கதைகளை கேட்கறது தான், கள்ள போதகத்துக்கே அவங்கள அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் போயிடலாம், அது பெரிய ஆபத்து. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த ஃபெட்அப் ஆயிடக்கூடாதுங்க. எல்லாம் நான் அப்படியே கஷ்டப்பட்டிருக்கிறேன். மதுரைக்கு ஓடி போவோம், எங்களுக்கு பஞ்சம் இருந்துச்சு ஒரு 4-5 மாதமும். நான் விசுவாசியாக இருக்கும்போது 4-5 வருஷம் வெறும் சீடியை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கணும், சீடியை போட்டு தான் கேட்கணும், ஒரு 4-5 பேர் உட்காந்து கேட்போம். நல்ல பிரசங்கத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரெயினை பிடிச்சிக்கிட்டு மதுரைக்கு ஓடணுங்க, ரொம்ப ஆபத்து. அது வராத படிக்கு வேத வசனத்தை அசட்டை பண்ணிங்க, வேதத்தை படிக்கிறதுல அந்த கூட்டத்தில் வேத விளக்கும் போது அதை அசட்டை பண்ணிங்கன்னா நமக்கும் அந்த ஆபத்து வரும். நம்ம ஆபத்து அப்படி தானே இருக்குது, நம்ம மதிக்காமல் தானே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், அந்த ஏன் வேத வசனத்தில் இன்னும் அந்த மார்த்தா மாதிரி எல்லா உலக கவலைகள் நமக்கு, அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு மரியா மாதிரி உட்காந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதை நம்ம பார்த்துக்கணும், தச்சோதனையினுடைய தச்சோதித்து நம்மளை கடிந்து கொள்ளணும். உங்களை நீங்களே கடிந்து கொள்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னா நீங்களே உங்களை பார்த்து கண்ணாடியில் பார்த்து திட்டிக்காங்க, தாவீதுடைய ஆசை எங்க, இந்த ஆத்தும உடையிற ஏக்கம் எங்க, உன் வத வசனத்தின் உன் வசனத்தின் மேலே உன் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை எங்க. வெறும் கடிந்தது கொள்ளதோடு முடிக்கக்கூடாது, ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் எங்களுக்கு இல்லையா. இந்த ஆசையை வளர்த்துக்கும்படி உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். ஏங்க பாஸ்டர் இந்த ஆசையை வளர்க்கணும், நூறு காரணங்களை சொல்லிகிட்டே போகலாம் நிறையா. ஒரு சில காரியங்கள் சிம்பிளா, இது ஆண்டவருடைய வார்த்தையா, ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் நம்முடைய முழு இதயத்தோடு ஆத்மாவோடு நேசிக்கிறதுக்கு நம்ம அவர் தகுதியானவர் அல்லையா. அவருடைய நியாயங்கள் தானே முக்கியம், அவருடைய நியாயங்கள் என்ன சொல்கிறாருன்னு தானே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதானே நம்மளை தேர வைக்கும் உலகம் சொல்கிறதா. இந்த ஆசை நம்ம மனசில் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த ஆசை எந்த அளவுக்கு வளருதோ எத்தனையோ உலகத்தில் இருக்கிற நம்மளை போதைக்குள்ளாக்கக்கூடிய பிரயோஜனம் இல்லாத பாவகரமான காரியங்கள்லேருந்து நம்ம இதயத்தை காப்பாற்றுறது இந்த ஆசை தான். இதே சங்கீதம் 36வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், என் இதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஒரு தராஸ் மாதிரி, ஒரு பக்கம் பொருளாசை மேலே உலக ஆசை மேலே சாஞ்சிச்சுன்னா வசனத்தின் மேலே சாயாது. ஆகவே ஆண்டவரே உலக பொருளாசையின் மேலே சாயாதபடிக்கு உன் வசனத்தில் சாய்க்க செய்யும். ஆசைகள், வீரியமான தீவிரமான வெறியான ஆசைகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம வாழ்க்கையில் என்ன சிந்திப்போம் என்ன செய்வோன்றது எதை பொறுத்து இருக்கு. உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்க, ஏன் அதுலேருந்து தான் வாழ்க்கையின் ஆறு புறப்பட்டு வருகிறது இல்லைங்களா. இந்த உலகத்தில் அசாத்தியமான காரியங்கள் மனிதர்கள் செஞ்சதுக்கு என்ன, தீவிரமான ஆசை அவங்களுக்கு இருந்ததுனால தான், மறுக்க முடியாத ஆசை, அதனால தான் செஞ்சாங்க. இந்த வேதத்தின் மேலே ஆசையை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா என்ன ஆசீர்வாதங்க. எத்தனையோ நம்ம சொல்லுகிற அநியாயமான சாக்குப்போக்கு, வேத வசனத்தை படித்து பிரகாசிப்புதலுடைய நடையை அடையாத படிக்க எத்தனை தடைகள் நமக்கு இருக்கு. வேதத்தை ஒழுங்காக படிக்கிறதுக்கு இல்லை, காச காரணம், டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அதையெல்லாம் மேற்கொண்டு நம்ம முயற்சி எடுப்பதற்கு இந்த ஆசைகள் உதவும். எங்கே பலமான ஆசைகள் இருக்கோ அங்கே பெரிய முயற்சிகளை பார்க்கலாம் இல்லைங்களா. பெரிய ஆசை இருக்குது, அதுக்கு ஏற்ற முயற்சிகள் இல்லைன்னா அதுக்கு பேர் நப்பாசை, உண்மையான ஆசை கிடையாது. எங்கே உண்மையான ஆசை இருக்கோ அதுக்கு ஏற்ற முயற்சிகள் இருக்கும். பிரகாசிப்புதலை நான் அடையணும், தேவ வசனத்தை நான் வளரணும் அப்படின்ற ஆசை ஆர்வம் அந்த வேதத்தின் மேலே வளர்ந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து எரிஞ்சுக்கிட்டு தேவ வசனத்தில் நம்ம வளருவோம், பிரகாசிப்புதலை அடைவோம். பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்லணுமா, வேத வசனத்தை வாசித்து அதில் வளரும் போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள். ஏன் எல்லா வாக்கு தத்துவம் அவனுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவன் தானே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் போகிற இடம்லாம் அவன் இல் ப்ராஸ்பர், எல்லாம் சித்திகரிக்கும்னு போட்டிருக்கு. எக்காலத்திலும் அவன் கனித்தருந்து மரமாதி நிற்பான், பரிசுத்தமாக்குதலில் வளருவான். யோசிச்சு பாருங்க, ஆசை, அந்த ஆசை தான் நம்முடைய ஜபங்களையெல்லாம் உயிர் உள்ளதாக ஆக்க முடியுங்க. அந்த ஆசையை நம்ம வளர்த்துக்க பார்க்கணுங்க. ஏன்னா வேதம் வந்து, வேதம் தான் நமக்கு வெளிச்சம், நமக்கு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில். வேதம் தான் நமக்கு சாப்பாடு, வேதம் தான் நமக்கு தண்ணி, வேதம் தான் நமக்கு மருந்து, எல்லாமே வேதம் சொல்லுது. உலகம் எல்லாம் இருள் தான், எங்கே போகிறோம்னு நமக்கு தெரியுதா வாழ்க்கையில்? டெய்லி கன்ஃபியூஷன் தான், என்ன செய்யறதுன்னு தெரில. வேதம் சொல்லுது, என்னை பின்பற்றினா உன்னை கைப்பிடிச்சி நான் கொண்டு போகிறேன், மிக சிறந்த வாழ்க்கை. வெறும் கவலைகள், பயங்கள், உறுத்தல்கள், மாம்ச அலகழிக்கிற ஒரு வாழ்க்கை, தவறான அந்த உணர்ச்சிகளில் தவறான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையே கெடுத்துக்கிறேன். நிதானத்தோடு சிந்தித்து மிகுந்த ஞானத்தோடு வாழுகிற வாழ்க்கை என்னை பின்பற்று, அதான வெளிச்சம். வெளிச்சம் தெரியலன்னு தான் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம். வெளிச்சம் வேதங்க, அது ஆதாரம் வேதங்க நமக்கு, அது ஒரு லக்ஸரி இல்லை. யோபு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், என்னுடைய அவசியமான ஆகாரத்தை விட உங்களுடைய வசனத்தை அதிகமாக நான் விரும்புகிறேன், அதனால தான் என்ன ஜீவன் அப்போன்னு சொல்லப்படுது. நம்ம லக்ஸரி இல்லை, நமக்கு டெய்லி கிடைக்க வேண்டிய சாப்பாடாச்சே, அதுதான் நம்மளை பலப்படுத்தி நமக்கு பலம் கொடுக்கறது, அதுதான் மருந்து. நம்முடைய கஷ்டங்களில் எந்த காயத்தையும் தீர்க்கிற மருந்து வேதம் தானே. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வாக்கு தத்துவம் அதில் இருக்கே. ஆண்டவர் தன்னுடைய தாராளத்தில் எல்லா கிருபைகளும், பாவ குற்றத்தில் வாடுறோமா அதுக்கு தகுந்த ஒரு வசனம், கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தருகிறேன். கர்த்தர் மன்னிக்க பெருத்து இருக்கிறார். எப்பயோ ஒரு தவறு செஞ்சிட்டோமா, கடமையில் தவறிட்டோமா, நம்மளை குத்துதா கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தம்முடைய மக்களுக்கு அவர் இறங்குறார். எத்தனை எத்தனை ஆறுதலான வசனங்கள். சில நேரங்களில் வேலை தேவைகள் என்ன பண்ணுறது, என்ன அதை எப்படி நான் சமாளிப்பேன், இதை எப்படி நான் சமாளிப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்குடைய எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம இல்லாத போது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், அதெல்லாம் எத்தனை ப்ராமிசஸ் கொடுத்துருக்கார். எல்லாம் உடன்படிக்கைன்னு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதனால தான் தாவீது ஆண்டவரே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விசுவாசி அந்த வசனத்தின் மேலே தாவீது மாதிரி, ஆண்டவரே என் கண்கள் இதெல்லாம் இருக்குது, புதையல்களாக பொக்கிஷங்களாக இருக்குது. ஒன்றும் இல்லை, காலையில் நான் எபேசியர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வசனத்தையும் எடுத்து வாயில் போட்டுக்கலாமான்னு இருந்துச்சு. எனக்கு என்ன ஆனந்தம், என்ன ஒரு கிறிஸ்துக்குள்ளே எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு, என் அதிசயமான காரியங்களை பார்க்குறதுக்கு என் கண்களை திறங்க ஆண்டவரே. நான் ஒரு பரதேசி ஆண்டவரே, வழி தெரியாமல் இருக்கிறேன். ரெண்டாவது காரணம் அவர் என்ன சொல்கிறாரு, என் ஆத்துமா இந்த வாஞ்சையில் உடஞ்சிடும் போல இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு கண்ணு திறங்க. இதெல்லாம் நம்ம ஆசைகளை தூண்ட உதவட்டும். ஜம்